பொதுக்காலம் 30 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் பயிலும் மாணவனை பற்றி அவனது தந்தையிடம் முறையிட்டார். ஐயா, உங்க பையன் வகுப்புல சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்கு அவங்கிட்ட கம்பராமாயணத்தை எழுதினது யாருன்னு கேட்டேன். அதுக்கு உங்க மகன் திருவள்ளுவர்னு சொல்றான் என்று ஆசிரியர் முறையிட்டதும் தந்தை அவரிடம், சார் கோச்சிக்க கூடாது, நீங்க திருக்குறளை எழுதினது யாருன்னு கேட்டிருந்தா என் பையன் திருவள்ளுவர்னு சரியா பதில் சொல்லியிருப்பான். நீங்க கேள்வியை தப்பா கேட்டுட்டீங்க என்று சொன்னார். அன்பு இதயங்களை சிரிக்க மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும் துணுக்கு இது. தப்பான கேள்விகள் கேட்க முடியுமா என்று சிந்திக்க வைக்கும் இந்த துணுக்கு இன்றைய ஞாயிறு சிந்தனையை துவக்கி வைக்கின்றது.
அன்பு இதயங்களே, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்ற கேள்வி சென்ற ஞாயிறு நற்செய்தியில் இயேசுவிடம் தொடுக்கப்பட்டது. போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்ற கேள்வி இந்த ஞாயிறு நற்செய்தியில் இயேசுவிடம் தொடுக்கப்படுகின்றது. இவை இரண்டும் அறிவை வளர்த்து கொள்ள தொடுக்கப்பட்ட கேள்விகள் அல்ல. மாறாக பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் ஆகியோர் அரசியல் கூட்டணி அமைத்து இயேசுவுக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு அரசியல் விளையாட்டில் பயன்படுத்தப்பட்ட பகடை காய்களாக இக்கேள்விகள் அமைந்தன. அன்பு நேயர்களே, ஐயங்களை அகற்ற, அறிவை வளர்க்க கேட்கப்படும் கேள்விகள் பயனுள்ளவை. அதற்கு மாறாக தனக்கு தெரிந்தது அடுத்தவருக்கு தெரியாது என்பதை பறைசாற்ற கேள்விகள் கேட்பது ஆபத்தில் சிக்க வைக்கும். அச்சூழல்களில் அறிவை வளர்க்கும் கேள்வி பதில் பரிமாற்றத்தை விட நீயா நானா யார் பெரியவன் என்ற பரிதாபமான அகந்தை அரங்கேறும்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் வாழ்வில் இது போன்றதொரு சூழல் உருவானதை இன்றைய நற்செய்தியில் மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கின்றோம். தனக்கு தெரியும் என்ற இருமாப்பில் இயேசுவை அணுகி கேள்வி கேட்ட ஓர் அறிஞரை பற்றி இன்றைய நற்செய்தியின் ஆரம்பத்தில் நாம் வாசிக்கின்றோம். தவறான குதர்க்கமான எண்ணங்களோடு திருச்சட்ட அறிஞர் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி மிக அழகான ஆழமான ஒரு கேள்வி என்பதை இயேசு உணர்ந்து அதற்கு பதில் தருகின்றார். என்ன ஒரு பதில் அது அன்பர்களே! இயேசு தந்த அந்த பதில் காலத்தால் அழியாத ஒரு பதில். மனிதகுலத்தின் அடிப்படை உண்மையாக, கிறிஸ்துவ மறையின் உயிர் துடிப்பாக 20 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நம் அனைவருக்கும் சவாலாக அமைந்துள்ள ஒரு பதிலை இயேசு தருகின்றார். இதோ இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் அந்த பகுதி.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 22. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். இயேசு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, அனைத்து மதங்களும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் வலியுறுத்துகின்றன. இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றும் நாம் அடிக்கடி சொல்கின்றோம். இயேசு கூறிய இந்த பதில் மொழியில் உன்மீது நீ அன்பு கூறுவது போல என்ற சொற்றொடர் நமது கவனத்தை ஈர்க்கின்றது. இறைவன் மீது காட்டப்படும் அன்புக்கு இயேசு கூறும் அளவுகோல் முழுமை. முழுமையான இதயம், உள்ளம், மனம் ஆகியவற்றால் இறைவன் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. அயலவர் மீது காட்டப்படும் அன்புக்கு அளவுகோல் ஒருவர் தன் மீது காட்டும் அன்பு. தன் மீது அன்பு கொள்ளவோ மதிப்பு காட்டவோ இயலாத ஒருவரால் அடுத்தவர் மீதும் அன்பு காட்ட முடியாது என்பது இயேசு நமக்கு சொல்லாமல் சொல்லித்தரும் ஒரு பாடம்.
அன்பு என்பது
அன்பு இதயங்களே, நம்மீது நாம் அன்பு கொள்வதற்கு நம்மை பற்றிய ஆழமான புரிதல் மிகவும் அவசியம். உன்னையே நீ அறிவாய் என்பது உண்மை அறிவை பெறுவதற்கு கிரேக்கர்கள் கூறிய தலைசிறந்த வழி. எனவேதான் கோவில் முகப்பில் அந்த வார்த்தைகளை அவர்கள் பொறித்து வைத்தனர். தன்னறிவு பெற்று தன்னையே அன்பு கூறும் ஒருவருக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவது எளிதாகும். தன்னையும் அடுத்தவரையும் அன்பு கூறுவது ஆண்டவரை அன்பு கூற அழைப்பு விடுக்கும். இதையே தலைசிறந்த கட்டளை என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு வலியுறுத்தியுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, தன்னறிவு பெறுவதற்கு அமைதி, ஆழ்நிலை தியானம் ஆகியவை அவசியம். அந்த அமைதியின் சிகரமாக இறைவனை உணர்ந்து அவர் மீது அன்பு கொள்வதும் சாத்தியமாகும். ஆனால் அமைதி, தியானம், ஜெபம் ஆகியவற்றை புறந்தள்ளி இவ்வுலகை சப்தம் சந்தடிகளால் நிறைப்பதே வர்த்தக உலகின் ஒரே முயற்சியாக உள்ளது. நம்முடன், நம் குடும்பங்களுடன் நாம் தரமான, நிறைவான முறையில் நேரத்தை செலவழிப்பதற்கு பதில் எப்போதும் நம் கரங்களில் தொடர்பு சாதன கருவிகளை திணித்து அவை உருவாக்கும் சந்தடிகளில் நம்மையே இழப்பதற்கு இவ்வுலகம் நமக்கு சொல்லித் தருகின்றது.
இந்த சப்தங்களால் நிறைந்து நம்மையே அவற்றில் இழந்து நம்மை பற்றிய சரியான புரிதல் ஏதுமின்றி நாம் வளர்ந்து வருகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் உயர்வானவர்கள், தனித்துவம் மிக்கவர்கள், எனவே அன்புக்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள் என்ற எண்ணங்களையெல்லாம் அழித்துவிட்டு அனைவரையும் ஒரு சில வெளிப்புற அடையாளங்களால் ஆட்டு மந்தைகளைப் போல், தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ஒரே அளவான பொருட்களைப் போல் மாற்ற முயல்கின்றது நமது வர்த்தக உலகம். குறிப்பாக உலகின் அனைத்து இளையோரிடையே சுயமாக சிந்திக்கும் திறமைகளையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரே உலக குடும்பம் எனக் காட்டும் முயற்சிகள் வர்த்தக உலகால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அன்பு இதயங்களே, பயன்படுத்தும் கருவிகள், உடுத்தும் உடைகள், உண்ணும் உணவு வகைகள், பயன்படுத்தும் சொல்லாடல்கள் ஆகியவற்றால் நாம் ஒரே குடும்பமாக இணைந்துவிட்டோம் என்று வர்த்தக உலகம் சொல்வது பொய் என்பதை நிரூபிக்க நமக்குள் வளர்ந்து வரும் பிரிவினை உணர்வுகள் சாட்சிகளாக உள்ளன. நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டில் பிளவுகளும் பிரிவுகளும் கூடி வருகின்றனவே ஒழிய குறைவதாக தெரியவில்லை. பல்வேறு கருவிகள் மூலம் உறவுகளை வலுப்படுத்துவதாக சொல்லும் தொடர்பு சாதன உலகம், அதே வேளையில் உண்மையான, நேருக்கு நேரான உறவுகளிலிருந்து நம்மை பிரித்து சுயநல சிறைகளுக்குள் தள்ளும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளது. தொடர்பு சாதன கருவிகள் புடைசூழ சுயநல சிறைகளுக்குள் நாளுக்கு நாள் இன்னும் வலுவாக நம்மை நாமே பூட்டிக் கொள்வதால் அடுத்திருப்பவர் மீது அன்பு காட்ட முடியாமல் அவர்களை அந்நியர்களாக, பகைவர்களாக காணும் கண்ணோட்டம் வளர்ந்து வருகின்றது என்பது வேதனை தரும் உண்மை.
எனது அருமை அன்புள்ளங்களே, அனைவரும் அந்நியராக மாறி வருவதால் ஒருவரை ஒருவர் வெல்வதும் கொல்வதும் நாளுக்கு நாள் கூடி வருகின்றன. இந்த கொலை வெறியால் அநாதைகளின், கைம்பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றது. இந்த சூழலில் அந்நியர், அநாதை, கைம்பெண் இவர்களை நோக்கி நாம் சிந்திப்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது. அதுவும் அன்புள்ளங்களே, இங்கு கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் யாவும் இறைவனே நம்மிடம் நேரடியாக கூறும் வார்த்தைகளாக சொல்லப்பட்டுள்ளன. கடவுள் தரும் அழைப்பு ஓர் எச்சரிக்கையாக, கட்டளையாக ஒலிக்கின்றது.
விடுதலை பயணம் பிரிவு 22. ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை, அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுக்குரலுக்கு செவிசாய்ப்பேன். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு, ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர்.
நமது கடமைகளைப் பற்றி, நாம் ஆற்ற வேண்டிய பணிகளைப் பற்றி இறைவன் இதற்கு மேலும் தெளிவாக சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அன்பு நெஞ்சங்களே, அந்நியர், கைம்பெண்கள், ஆதரவற்றோர் ஆகியோரை நாம் அடுத்தவராக காண வேண்டும் என்று இறைவன் விடுக்கும் அந்த எச்சரிக்கையை கேட்கும்போது யூத பாரம்பரியத்தில் சொல்லப்படும் புகழ்பெற்ற ஓர் உவமை நம் நினைவில் நிழலாடுகின்றது. இந்த உவமையோடு நம் சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம்.
வயது முதிர்ந்த யூத குரு ஒருவர் தன் சீடர்களிடம், உலகில் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று எப்போது சொல்ல முடியும் என்று கேட்டார். முதல் சீடர், ஒரு வேப்ப மரத்திற்கும் ஒரு புளிய மரத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காண முடிந்தால் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று பதில் சொன்னார். குரு உடனே, அது தேவையான அளவு ஒளி அல்ல என்று சொன்னார். இரண்டாவது சீடர், ஒரு செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று பதில் சொன்னார். அதற்கும் அந்த குரு, அது தேவையான அளவு ஒளி அல்ல என்ற அதே பதிலை சொன்னார். இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பதிலையெல்லாம் சொல்லிவிட்டதால் சீடர்கள் அனைவரும் குருவின் பதிலுக்கு காத்திருந்தனர். அப்போது குரு அவர்களிடம், மனிதர்கள் ஒருவர் மற்றவரின் முகத்தை பார்க்கும் வேளையில் எப்போது அங்கு ஒரு சகோதரனையோ சகோதரியையோ அவர்களால் அடையாளம் காண முடிகின்றதோ அப்போதுதான் இவ்வுலகில் தேவையான அளவு ஒளி உள்ளதென்று சொல்லலாம் என்று கூறினார்.
அன்பு நெஞ்சங்களே, வெறுப்பு என்ற இருளில் மூழ்கி வரும் நமது உலகில் இறை அன்பு பிறர் அன்பு என்ற கதிரவன் ஒளி வீச வேண்டும் என்று மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.